அல்லாஹுடைய அருளால் ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அதிலுள்ள பாடங்கள் படிப்பினைகளோடு நாம் கேட்டு வருகிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள், அந்த சம்பவங்களில் உள்ள படிப்பினைகள். இப்போது நாம் பார்ப்பது ஹைபர் போர் மற்றும் சரியா நஜித், சரியா பனு ஃபஸாரா ஆகிய நிகழ்வுகளை குறித்து பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் உள்ள யூதர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக போர் தொடுத்தார்கள். அங்கே யூதர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அங்கே அவர்களுக்கு விவசாயமும் பெரும் வியாபாரமும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரை அடைந்து தங்களுடைய முகாம்களை அமைத்து கொண்டு முதலாவதாக ஒரு சிறிய குழுவை அனுப்புகிறார்கள். அந்த முதல் போர் குழுக்கு தலைவராக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமீராக, தளபதியாக ஆக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சென்று போர் செய்துவிட்டு திரும்புகிறார்கள். ஆனால் அங்கே வெற்றி ஏற்படவில்லை. பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு புறப்படுகிறார்கள். அடுத்த நாள் அவர்களும் சென்று அன்றைய நாள் முழுக்க போர் செய்துவிட்டு திரும்புகிறார்கள். வெற்றி ஏற்படவில்லை. அல்லாஹுடைய நாட்டம் எதுவோ அது நடக்கும். மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லவுஅதியன ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அன்றைய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி அன்றைய நாளிலே சொல்கிறார்கள், நாளை நான் ஒருவருக்கு கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பவராக இருப்பார். அந்த சிறப்பை அலி ரழியல்லாஹு அன்ஹு அடைந்து கொள்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு சென்று போரிலே வெற்றி கொள்கிறார்கள். அப்போது சில நபித்தோழர்கள் யூதர்களுக்கு கடுமையான சேதத்தை கொடுப்பதற்காக தங்களுடைய அமீர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆலோசனை செய்து அங்குள்ள பேரித்தம் மரங்களை எல்லாம் வெட்டும்படியும் அதற்கு தீ மூட்டும்படியும் ஆலோசனை செய்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து விடுகிறார்கள், சரி அப்படி செய்யலாம் என்று. எப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்க வருகிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, முழு ஹைபரையும் நாம் பலவந்தமாக, அதாவது போர் செய்து வெற்றி கொண்டாலும் அல்லது அடுத்தடுத்துள்ள ஹைபர் கோட்டைகளை நாம் ஒப்பந்தம் செய்து சமாதானமாக வெற்றி கொண்டாலும் சரி, இந்த பேரித்த தோட்டங்களை எல்லாம் வெட்டுவது முஸ்லிம்களுக்கு நட்டமாக நஷ்டமாக அமையும், ஆகவே இதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று உடனடியாக அந்த பேரித்த மல தோட்டங்களை வெட்டுவதையும் அதற்கு தீ மூட்டுவதையும் நிறுத்திவிட்டார்கள். இந்த சம்பவத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு அறிவை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஆலோசனையையும் பெரும்பாலான மக்கள் கூறுவதையும் ஏற்றுக்கொள்வார்கள். போரிலே சம்பந்தப்பட்டவர்கள் அலியும் அலியுடைய தோழர்களும் அவர்களுக்கு கீழிருந்த மக்களும். அங்கே அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்களுக்கு இருந்த அந்த ஆவேசம், ஏற்பட்ட அந்த சிரமங்களை அவர்கள் நன்கு அறிவார்கள். அவர்களுக்கு உள்ள அந்த வேகத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு ஆலோசனை செய்து, இப்படி நமக்கு தொடர்ந்து 3 நாட்களாக கடுமையான சேதத்தை கொடுத்த இந்த யூத ஹைபர் வாசிகளுக்கு நாம் ஒரு தக்க பாடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு கீழிருந்த முஸ்லிம் முஜாஹிதுகளும் ஆலோசனை செய்து அந்த பேரித்த மர தோட்டங்களை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பார்வையோ அன்றைய தினத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமல்ல, மாறாக அடுத்து உள்ள ஒரு நீண்ட காலத்தை அவர்கள் கணக்கில் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை செய்கிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக முஸ்லிம்களுடைய படைக்கு முன்னால் யூதர்கள் நிலைத்து நிற்பது முடியாத ஒரு காரியம். வெற்றி நிச்சயமாக உண்டு. ஒன்று, யூதர்கள் பணிந்து தோல்வியை தழுவ வேண்டும், இல்லை என்றால் கடைசியில் எப்படியும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள், இங்கு ஜிஹாதுக்காக மூமின்கள் வந்திருக்கும் பொழுது அல்லாஹுடைய சத்தியம் வக்கான ஹக்கன அலைனா நசுல் முமினீன், நம் மீது கடமையாகிவிட்டது மூமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது. இன் தன்சுருல்லாஹ் என் சுரக்கும், அல்லாஹுவிற்கு நீங்கள் உதவி செய்ய முன் வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வலையன்சுரன் அல்லாஹுமையன் சுரகு, சத்தியமாக அல்லாஹுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹும் உதவி செய்வான். ஆகவே அல்லாஹுடைய உதவியின் மீது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை இங்கே நமக்கு தெரிய வருகிறது. நிச்சயமாக ஹைபர் வெற்றி கொள்ளப்படும், அதில் சந்தேகமில்லை. அது சமாதானமாக வெற்றி கொள்ளப்பட்டாலும் அல்லது அடக்குமுறையில் போர் முனையில் வெற்றி கொள்ளப்பட்டாலும் நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும். ஆகவே இந்த பூமியை பாழ்படுத்துவது நமக்குத்தான் நஷ்டமாகும். ஏனென்றால் ஒரு பேரித்த மரம், அது அதற்குரிய அந்த விதைகளை விதைத்து அது மரமாகி காய் காய்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தோட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கும்போது ஏன் நாம் அதை நம் கையை கொண்டே நாசமாக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கை அடிப்படையாக வைத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆலோசனை கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? ஒரு முஸ்லிமுடைய பார்வையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை அந்த நேரத்தில் அந்த சமயத்திற்கு என்று அவனுடைய அந்த குறுகிய பார்வை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும்? நீண்ட ஒரு தொலைநோக்கு பார்வையாக, அடுத்து அடுத்து வருகின்ற நன்மைகளை கணக்கில் கொண்டவனாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு நபித்தோழருடைய ஒரு சின்ன ஒரு நிகழ்வையும் நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் துன்யாவிலே வியாபாரத்தில் ஈடுபட்டால் எப்படி ஈடுபடுவார்கள்? தனக்கு மரணமே இல்லை, இந்த உலக வாழ்க்கையே தனக்கு நிரந்தரம் போல் என்று எண்ணும் அளவுக்கு தங்களுடைய அந்த வியாபாரத்திலே மூழ்கியிருப்பார்கள். எப்போது மர்மம் என்று வந்து விடுமோ, இபாதத் ஆகிரத் ஜிஹாத் என்று வந்து விடுமோ அவர்களை பார்த்தால் இவருக்கு உலகத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை போல், இவருக்கு உலகத்தினுடைய எந்த குறிக்கோளும் இல்லை போலும், உலகம் என்றால் இவருக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று எண்ணும் அளவுக்கு ஆகிரத்தில் ஈடுபடுவார்கள். அதாவது துன்யாவில் ஈடுபட்டால் அதில் சரியான ஒரு முறையோடு, அதில் ஒரு சரி முழு கவனத்தோடு ஈடுபடுவார்கள். ஆகிரத்திற்கு என்று அந்த துன்யாவை விட்டு வந்துவிட்டால், தொழுகை ஜிஹாத் வணக்க வழிபாடுகள் என்று வந்துவிட்டால் இவர் உலகத்தையே நினைக்காதவர் போலும் என்று இருப்பார். துன்யா என்று வந்துவிட்டால் இவர் மறுமையே நினைக்காதவர் போல் என்று எண்ணும் அளவுக்கு அவர்களுடைய அந்த செயல்பாடு இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது அதை அதனுடைய ஒழுக்கங்களோடு. சிலர் என்ன, நம்மிலே மறுமை மறுமை என்று துன்யாவுடைய மொத்தத்தையும் விட்டு விடுவார்கள். அப்படியும் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லது துன்யா துன்யா என்று மொத்தமாக மறுமையை இழந்து விடுவார்கள், இதுவும் கூடாது. வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, உமக்கு அல்லாஹ் கொடுத்ததில் ஆகிரத்தை நீ தேடுவாயாக, துன்யாவில் உன் பங்கை நீ மறந்து விடாதே. இப்போ உதாரணத்திற்கு படிக்கின்ற மாணவர்கள், அவர்களுடைய படிப்பு கல்வி என்று வந்துவிட்டால் அவர்களுடைய கடமையான வணக்க வழிபாடுகள், கடமையாக அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை தவிர மற்ற முழு கவனமும் அவர்களுக்கு படிப்பில் இருக்க வேண்டும். அதுபோன்று வணக்க வழிபாடு தாவா பணிகள் என்று வந்துவிட்டால் இந்த மாணவருக்கு இந்த வாலிபருக்கு மார்க்கத்தை தவிர வேறு ஒரு நோக்கமே இல்லை போல் என்று எண்ணும் அளவு அவருடைய மார்க்க ஈடுபாடும் அழைப்பு பணியின் ஈடுபாடும் இறை சிந்தனையின் ஈடுபாடும் இருக்க வேண்டும். இந்த ஒரு அளவுகோலை நம்மிலே பலர் மறந்து விடுகிறார்கள். நாம் படிக்கின்ற பல மாணவர்களை பார்க்கிறோம், தாவாவிலே ஈடுபடுபவர்கள், அழைப்பு பணியிலே ஈடுபடுபவர்கள், மார்க்கத்திலே தொழுகை வணக்க வழிபாடிலே ஈடுபடுபவர்கள், இத்தகைய ஒரு செம்மையான நடுநிலையான அளவுகோலை அவர்கள் எடுக்காமல் மார்க்கம் மார்க்கம் என்று கூறி தங்களுடைய படிப்பை கோட்டை விட்டு விடுவதை பார்க்கிறோம். அதிலே அவர்கள் பலவீனப்படுவதை பார்க்கிறோம். அதிலே அவர்கள் திறமையற்றவர்களாக வெளியேறுவதை பார்க்கிறோம். அடுத்து துன்யா என்று வரும் பொழுது சில மாணவர்கள் படிப்பு படிப்பு என்று கூறி கடமையான வணக்க வழிபாடுகளையும் புறக்கணித்து விட்டு அதில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இந்த இரண்டும் தவறு. மார்க்கம் என்று கூறி கல்வியை முற்றிலுமாக பலவீனப்படுத்துவது, எந்த பருவத்தில் தேட வேண்டிய அந்த திறமையை, எந்த பருவத்தில் நாம் நம்முடைய அந்த கல்வியை தேடி அதில் ஒரு நிபுணத்துவத்தை பெற வேண்டுமோ அதை தவறவிடுவது, அதுவும் குற்றம். கல்வி தேடுகிறோம் என்ற காரணத்தை காட்டி ஃபர்லான வணக்க வழிபாடுகளை கவனத்தில் வைக்க வேண்டும். ஃபர்லான வணக்க வழிபாடுகளை பால்படுத்துவது அதுவும் தவறு. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் அந்த பகுதிகள், அதாவது மதினாவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 900 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இங்கிருந்த அரபு கிராமிய கிராம மக்கள் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் வியாபாரத்துக்கு சென்றால் அவர்கள் மீது கொள்ளை போடுவது, தாக்குவது, முஸ்லிம்களுடைய வியாபார கூட்டங்களை, எங்கேயாவது ஒரு பகுதியிலே முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களை தாக்குவது, இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அடக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படைக்கு தலைவராகவும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். அடுத்து பனு ஃபஸாரா என்ற கிளையினர், இவர்களை அடக்குவதற்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிறு படையை அனுப்பினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கே சென்று அந்த கூட்டத்தார்கள் தண்ணீர் அல்ல வருகின்ற அந்த நீர்நிலையிலே தங்களுடைய முகாம்களை அமைத்துக் கொள்கிறார்கள். காலையில் அவர்கள் தண்ணீர் அல்லுவதற்காக வரும்போது அவர்கள் மீது போர் தொடுக்கிறார்கள். இப்போது இந்த மக்கள் விரண்டு ஓடுகிறார்கள். சரி, முஸ்லிம்களுடைய படை வந்துவிட்டது, நம்மை தாக்க வந்து விட்டார்கள் என்று தப்பிப்பதற்காக ஓடுகிறார்கள். சலமா என்ற சஹாபி, சலமா இப்னுல் அக்வா, ஓடுவதில் அம்பெறிவதிலே பிரசித்தி பெற்ற நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு, இவர் என்ன செய்கிறார், தன்னம் தனியாக ஓடுகின்ற அந்த மக்களை துரத்தி செல்கிறார். இடையிலே ஒரு மலை வருகிறது, இந்த மலையை ஏறி அவர்கள் தாண்டிவிட்டால் தப்பித்து விடுவார்கள் என்ற நிலை வரும் பொழுது சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வில்லை எடுத்து அந்த மக்களை நோக்கி எறிகிறார்கள். அந்த வில் எப்படி வருகிறது, அந்த மக்களுக்கும் மலைக்கும் நடுவிலே வந்து விழுந்து குத்தி நிற்கிறது. இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் பயந்து அப்படியே நின்று விடுகிறார்கள். தன்னம் தனியாக அந்த ஒரு பெரும் கூட்டத்தை சிறைப்பிடித்து அழைத்து வருகிறார்கள் சலமா ரழியல்லாஹு அன்ஹு. இங்கு நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவத்தை பாருங்கள். அந்த கூட்டத்திலே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு மகள், வாலிபம், நல்ல ஒரு வாலிபமான மகள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கேதான் நான் இஸ்லாமிய தலைமைத்துவத்தை பார்க்கிறோம். அந்த இவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டவர்கள், யார் இப்போது கொண்டு வரப்பட்டவர்கள், சிறைபிடிக்கப்பட்டவர்கள். அமீருக்கு முழு அனுமதி இருக்கிறது, அந்த சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தனக்கென்று ஒரு பங்கை வைத்துக் கொள்வதற்கும் அடுத்து முஜாஹிதீன்களுக்காக அந்த பங்கை பிரித்து கொடுப்பது. அந்த அடிப்படையில் கைதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்த முஜாஹிதுகளுக்கே பிரித்து கொடுப்பது இஸ்லாமிய நடைமுறை, இஸ்லாமிய ஒழுக்கம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஜிஹாதுக்கு என்று தனி சம்பளம் ஊதியம் கிடையாது. அதாவது முஸ்லிம் ராணுவத்திற்கு தனி சம்பளம் கிடையாது. அவர்கள் எப்போது போர் செய்கிறார்களோ அந்த போரில் கிடைக்கின்ற கனிமத்தை, ஐந்தில் ஒரு பகுதியை அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் என்று பிரித்து வைத்துவிட்டு மிச்சமுள்ள 4 பகுதியை அத்துணை முஜாஹிதுகளுக்கும் பிரித்து கொடுப்பது மார்க்க சட்டம். அந்த பிரிவினையின் போது யார் குதிரையோடு வாகனத்தோடு போர் புரிந்தார்களோ அவர்களுக்கு 3 பங்கு, யார் காலாட்படையில் இருந்தார்களோ அவர்களுக்கு 1 பகுதி என்று பிரித்து வைக்கப்படும். அப்போது கைப்பற்றப்படுகின்ற, கைது செய்யப்படுகின்ற அடிமைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பிரிப்பார்கள். பொதுவாக இன்றைய தலைவர்களாக இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? அதில் தங்களுக்கு எது விருப்பமானதோ அதை வைத்துக்கொண்டு, எது தங்களுக்கு விருப்பம் இல்லையோ, எதிலே தங்களுக்கு மன நாட்டம் இல்லையோ, அதை தங்களுடைய தொண்டர்களுக்கு, போராளிகளுக்கு பிரித்து வைப்பார்கள். பலர் அதுவும் செய்ய மாட்டார்கள், மொத்தமாக தங்களுக்கென அனைத்தையும் உடமையாக்கிக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாமை பொறுத்தவரை எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜிஹாத் நடந்ததோ, அல்லது குலஃபாக்கள் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நடந்ததோ, குர்ஆனுடைய சட்டங்கள் கனிமாவை குறித்து என்ன ஒழுக்கத்தை கற்பிக்கின்றனவோ அந்த ஒழுக்கங்கள் அங்கே பின்பற்றப்பட்டன. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? பார்க்கிறார்கள், அந்த கைப்பற்றப்பட்ட அந்த அடிமைகளிலேயே அந்த வாலிப பெண் அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். விரும்பினால் என்ன செய்திருக்கலாம்? தனக்கென்று வைத்திருக்கலாம், யாரும் கேட்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆட்சேபணி செய்ய மாட்டார்கள். அல்லது தங்களுடைய மகன்களில் யாருக்காவது ஒருவருக்கு தான் வைத்துக் கொண்டு, தங்களுடைய மகன்களில் யாருக்காவது ஒருவருக்கு அன்பளிப்பு செய்திருக்கலாம். செய்தார்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? அந்த அழகிய வாலிப பெண்ணை சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அமீரின் சார்பாக அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இது எதை காட்டுகிறது? அவர்களுடைய அந்த சுயநலமற்ற போக்கை காட்டுகிறது. அந்த படையில் முக்கிய பங்கு வகித்த அந்த சலமாவை திருப்திப்படுத்தும் விதமாக, அவருடைய அந்த தியாகத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, அந்த கைப்பற்றப்பட்ட கைதிகளிலேயே மிகச் சிறந்த அழகிய பெண்ணாகிய அந்த வாலிப பெண்ணை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். இங்கே அடுத்து நடக்கின்ற அடுத்த அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும். சலமா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த பெண் அவ்வளவு அழகாக இருந்தாள், ஆனால் அவளை தனிமைக்கு அழைத்து சென்ற நான் அவளுடைய ஆடையை களையவில்லை, அவளை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளவில்லை, அப்படியே அவளை விட்டுவிட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முழுக்க ஹலாலானதற்கு பிறகு உள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அடிமை பெண்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியது. வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத், அல்லாஹ் கூறும் பொழுது தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தங்களுடைய மனைவிகளிடத்தில் தவிர தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமை பெண்களை தவிர என்று அல்லாஹ் முழு அனுமதி கொடுத்திருக்கிறான். ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, நாம் நிதானிப்போ என்ற மன நிலை அங்கே அவர்களுக்கு வருகிறது. இந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள் எங்கே? மதீனாவிற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்ணை பற்றி செய்தி வருகிறது. யா ரசூலல்லாஹ், இப்படி கைதிகள், அதிலே இப்படி ஒரு அழகான பெண், அந்த அழகான பெண்ணை அபூபக்கர் சலமாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். மறுநாள் கடை தெருவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலமாவை பார்க்கும் போது, யா சலமா ஹப்லியல் மர்ஆ, அந்த பெண்ணை எனக்கு நீ அன்பளிப்பு செய்து விடுவீராக. எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் கண்டிப்பாக, அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி வாங்கி இருக்கலாமா இல்லையா, கட்டளை போட்டு வாங்கி இருக்கலாமா இல்லையா? இங்கேதான் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பார்க்கிறோம். யாருக்கு என்ன ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உரிமையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். அங்கே அனுமதிதான். ரசூலுல்லாஹுவாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு என்று என்ன ஒரு தனி உரிமைகள் இருந்தனவோ, அந்த உரிமைகளில் அவர்கள் ஒன்றை நாடும்போது அனுமதி பெற்றுத்தான் அங்கே பெற்றிருக்கிறார்களே தவிர, அந்த நபருடைய முழு திருப்தியோடு தான் அதை பெற்றிருக்கிறார்களே தவிர, நான் கூறும்போது நீ அதை மறுக்கலாமா, உன்னை விட மேல் அதிகாரம் பெற்றவன் நான், ஜெனரல், எனக்கு எடுக்கும் அதிகாரமும் கொடுக்கும் அதிகாரமும் இருக்கிறது, கொடுத்ததை எடுக்கும் அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, தடுத்ததை கொடுக்கும் அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. இன்றைய ஜெனரல்கள் செய்வதை போன்று செய்தார்களா? இல்லை. எப்படி அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், சலமா அந்த பெண்ணை நீ எனக்கு அன்பளிப்பாக கொடு. இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் விலைக்கு கொடு என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் சலமா எக்கு தப்பா விலை சொல்லிவிட்டால் என்ன செய்வது? ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடு என்று கேட்கிறார்கள். இங்கும் பாருங்கள், என்ன ஒரு மனதில் இருக்கிறதோ அதைத்தான் கேட்கிறார்கள். பல இடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு கொடுத்து விடு என்று சொன்னவர்கள் இந்த இடத்திலே அன்பளிப்பாக கொடுத்து விடு என்று கேட்கிறார்கள். அதற்கு என்ன பல காரணங்களும் இருக்கலாம். பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நிகழ்வை, அந்த செயலை பார்க்கும்போது நமக்கு புரிய வருகிறது. காரணம் என்ன? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் அந்த சலமாவை பார்க்கும்போது, சலமா அந்த பெண்ணை எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்து விடு என்று சொன்னார்கள். முந்தைய நாள் கேட்டபோது சலமா என்ன சொன்னார் பதில்? யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு அழகான பெண், ஆனால் இன்னும் நான் அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்கவில்லை, அவளை தொட்டு கூட பார்க்கவில்லை, திரும்பி கூட பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அதே பதிலை தான் இன்றும் சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலமாவே அதை நீ எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறியதற்கு பிறகு, யா ரசூலல்லாஹ், நான் அதை உங்களுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன், ஹி எனக்கு யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். வாங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த பெண்ணை மக்காவிற்கு அனுப்புகிறார்கள். மக்காவிலே கைது செய்யப்பட்டு காஃபிர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த முஸ்லிம் கைதிகளை இந்த அடிமை பெண்ணுக்கு பகரமாக விடுதலை செய்யும்படி கோருகிறார்கள் குறைஷிகளிடத்திலே. அந்த அடிமை பெண்ணை பெற்றுக்கொண்ட குறைஷி தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்கிறார்கள். என்ன நாம் புரிய வருகிறோம்? தனக்கென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருந்தால் நிச்சயம் விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை பெற நினைத்தது யாருக்காக? ஜமா, முஸ்லிம் சமூகத்துக்காக. ஆகவே அதிலே சலமாவுடைய முழு பங்களிப்பு இருக்க வேண்டும். அங்கே சுதந்திரமாகி விடுதலையாகி வருகின்ற முஸ்லிம்கள் தங்களுடைய விடுதலையில் சலமாவிற்கு இருக்கின்ற பங்களிப்பை உணர வேண்டும், தியாகத்தை உணர வேண்டும். தனக்கு பிரியமான அழகான ஒரு அடிமை பெண்ணை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய விடுதலைக்காக கொடுத்து உதவியவர்தான் சலமா என்று வரலாறு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியிருக்கலாம். அந்த ஒரு பாடத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ பல விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, அந்த பெண்ணை ஒரு அமீராக இருக்கும் அபூபக்கர் தனக்கென வைத்துக் கொள்ளாமல், தன்னுடைய பங்குக்கென வைத்துக் கொள்ளாமல், தான் அவர்களை பயன்படுத்தலாம், அப்படியும் பயன்படுத்தலாம், இல்லை என்று சொன்னால் அவர்களை விற்று பெரிய லாபத்தை அவர்கள் பார்க்கலாம். விற்பது முற்றிலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதையும் அவர்கள் செய்யாமல் தன்னுடைய படையில் இருந்த ஒரு அந்த சலமாவை அல்லாவுக்காக, அல்லாவுடைய தூதருக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை சேர்ந்த அந்த சலமாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணை அவர்களுக்கு அன்பளிப்பு செய்தது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சலமாவுக்கும் இடையில் நடந்த இந்த நிகழ்வுகள், இவை அனைத்தும் நமக்கு எதை கற்பிக்கின்றன? அந்த சமூகத்திற்கு இருந்த சுயநலமற்ற போக்கு, சஹாபா சமூகத்திற்கு இருந்த சுயநலமற்ற போக்கை நாம் இங்கே படிப்பினையாக, பாடமாக பார்க்கிறோம். ஆனால் இன்று நம் சமூகத்தை பொறுத்தவரை, தனி மனிதனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜமாஅத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சங்கமாக இருக்கட்டும், அங்கே நடப்பது என்ன? அல்லாஹ் பாதுகாப்பானாக. முற்றிலும் தனி மனிதனுடைய ஒரு சுயநலம், அவனுடைய விருப்பு வெறுப்பு, இதை அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே நன்மைகள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த சமூகத்திலிருந்து முற்றிலுமாக நீங்க வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். அதிலே இந்த விஷயத்தை இன்னும் நாம் மிக விரிவாக பார்க்கலாம். அடுத்து தாத்து சலாசில் என்ற ஒரு இடம், அந்த இடத்தில் ஒரு மக்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்களின் மூலமாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புகிறார்கள். என்ன நடக்கிறது? இரண்டு விதமான அறிவிப்புகள். ஒரு அறிவிப்பிலே வருவது என்ன? முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை, உமரை அங்கே அனுப்புகிறார்கள் ஒரு படையோடு. அபூபக்கர் அமீராக இருக்கிறார். பிறகு அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபி தோழரை அமீராக அனுப்பி அந்த படையிலே சேர்ந்து கொள்ளும்படி சொல்கிறார்கள். இந்த அம்ர் இப்னு ஆஸ் யார் தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் யார் தெரியுமா? யாரு? அதெல்லாம் பின்னாடி. இப்ப முஸ்லிம்கள் அபிசீனியா ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்து சென்ற போது அவர்களை மக்காவிற்கு திரும்ப கைது செய்து கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அபிசீனியாவில் வைத்தே இவர்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று காஃபிர்கள் புறத்திலிருந்து, குரேஷிகள் புறத்திலிருந்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு தூதராக சென்றவர் அம்ர் இப்னு ஆஸ். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு ஹிதாயத்தை கொடுக்கிறான். அவர்கள் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். இஸ்லாமை ஏற்று வந்த இந்த அம்ர் இப்னு ஆஸை ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள், இதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். இஸ்லாமை பொறுத்தவரை இவர் நேற்று முஸ்லிமானவர், இவர் ஒரு மாதத்திற்கு முன்பு, இவர் ஒரு வருடத்திற்கு முன்பு, இவர் இரண்டு வருடத்திற்கு முன்பு, இவர் மூன்று, நான்கு, பத்து, இப்படிப்பட்ட கணக்கு இஸ்லாமில் கிடையாது. இஸ்லாமை பொறுத்தவரை ஒருவருடைய இஸ்லாம் முழுமையாகிவிட்டது என்றால் அவரிடத்தில் என்ன திறமை இருக்குமோ அந்த திறமையை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். அதிலே முதிர்ச்சி, முதுமை, இஸ்லாத்திலே பழமை, புதுமை என்ற கணக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தவில்லை, திறமையை அடிப்படையாக வைத்தார்கள். பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அபூபக்கரையும் உமரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தும் பிறகு ஒரு படையை அனுப்புகிறார்கள். அங்கே அமீராக யார் இருக்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ். அப்போது அம்ர் இப்னு ஆஸ் வந்தவர் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் என்னை அமீராக ஆக்கினார்கள், முடிந்தது கதை, நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யார் அங்கே மாமூர், சிப்பந்தியாக மாறுகிறார்? அபூபக்கர். அடுத்து யார்? உமர். ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மந்திரிகள் அங்கே சாதாரண சிப்பந்திகளாக மாறுகிறார்கள். 1.5 ஆண்டுக்கு முன்னால் இஸ்லாமை ஏற்ற அம்ர் இப்னு ஆஸ் கமாண்டராக, ஜெனரலாக அங்கே மாறுகிறார். சரி, அங்கே பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தந்திரம் செய்கிறார்கள். மக்களை அவர்கள் எதிர்பார்க்காமல் தாக்குதல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். ஆகவே வந்திருப்பவர் யாரும் இன்று இரவு தங்களுடைய கூடாரங்களில் விளக்கேற்றக்கூடாது, நெருப்பெரிக்கக்கூடாது, எல்லாம் பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோம தாங்கல. என்ன செஞ்சாங்க? எரிச்சுதான் ஆகணும், நான் எரிப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல யார் இருக்கிறா? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமரை கூப்பிட்டாங்க. உமரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அமீராக ஆக்கி நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? போரிலே நம்மை விட அவருக்கு அனுபவம் கூடுதலாக இருக்கும், அல்லது இந்த போரை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவு முதிர்ச்சி அவருக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் தானே நம் மீது அமீராக அவரை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அவருக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறிய போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சாந்தம் அடைகிறார்கள், தங்களுடைய அந்த முடிவை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன? ஜமா பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன நடக்க வேண்டும்? அமீருக்கு முழு கட்டுப்பாடு, அமீருக்கு முழுமையாக கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். அமீருடைய கட்டளை வந்ததற்கு பிறகு அந்த கட்டளைக்கு மாற்றமாக ஒரு ரஈயா, ஒரு பிரதி, ஒரு மனிதர் செய்வாரேயானால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே, இஸ்லாமிய கிலாபத்திலே இந்த ஒழுங்குமுறை மிக கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூக்கு சிதைந்த ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு அமீராக ஆக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுவீராக. அமீராக ஆக்கப்பட்டு விட்டால் முடிந்தது. யார் ஒருவர் பயா செய்து கொடுத்து விடுகிறாரோ அமீருக்கு, அந்த பயத்தை அவர் கழட்டினால், மீறினால் அவருடைய மரணம் ஜாஹிலியத்துடைய மரணம். அல்லாஹு அக்பர். இன்றைய காலத்தில் மக்கள் பேசுவதை போன்று கொடுப்பது ஒப்பந்தம், ஆனால் அதை மீறுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. ஒரு அமீருக்கு பையத்து செய்து கொடுக்கப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளிப்படையாக அவர் அல்லாஹுவை நிராகரிப்பதை, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை எதிர்ப்பதை அவரிடத்திலிருந்து நீங்கள் காணாத வரை, அவர் எவ்வளவு பெரிய பெரும்பாவியாக தன்னிலே அவர் மாறியிருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் செய்து கொடுத்த பைஆவை கழட்டக்கூடாது. எப்போது இஸ்லாமிய நாடுகளிலே பின்னால் தோன்றிய மக்கள் இந்த இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு மார்க்கத்தை பின்பற்றுவதை தன் மன இச்சைக்கு ஏற்ப ஆக்கிக் கொண்டார்களோ, என்ன செய்தார்கள், அமீர்களுக்கு எதிராக, குலஃபாக்களுக்கு எதிராக, மன்னர்களுக்கு எதிராக மார்க்கம் என்ற பெயரை கொண்டு கிளர்ச்சி செய்தார்கள், புரட்சி செய்தார்கள். அப்போது அந்த நேரத்திலிருந்து இந்த முஸ்லிம்களுக்கு சோதனை ஆரம்பித்தது. முஸ்லிம்களுடைய ரத்தம் அப்போது ஓட்டப்பட்டது, இன்று வரை ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்தில் இரண்டு கூட்டங்கள் சண்டை செய்ய ஆரம்பித்துக் கொண்டால் அடுத்து மறுமை நாள் வரை அந்த வால் நீக்கப்படாது என்று. எப்போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக சில வீணர்கள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பேணவில்லை அல்லது இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்தவில்லை, அவருக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சி செய்வோம் என்று கிளம்பி அந்த தூய அல்லாஹுடைய ரசூலுடைய ஹலீஃபா உஸ்மானை கொலை செய்தார்களோ, அன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உயர்த்தப்பட்ட வால் இன்று வரை வைக்கப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றும் நாம் இந்த சோதனையை பார்க்கிறோம். முஸ்லிம் நாடுகளிலே அங்கு வாழக்கூடிய, அங்கு ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு எதிராக எப்போது சிலர் அவர்களை திருத்த வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்ற பாதையில் தவறினார்களோ, என்ன செய்தார்கள், கலகம் செய்து, புரட்சி செய்து, அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறித்து சீர்திருத்தம் செய்வோம் என்று நாடிய போது அங்கே நடந்த, நிகழ்ந்த மோசமான பின் விளைவுகளை இன்று வரை நம் சமுதாயம் உலகெங்கும் பார்த்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மன்னர் இஸ்லாமிய சட்டத்திற்கு மாற்றமாக நடந்தால் அவருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவாதீர்கள் என்று சொன்னார்கள். அவரை சபிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு நசிஹா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். என்ன சொல்லவில்லை, அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷக்கல் ஆசா, யார் கோலை உடைப்பானோ அவனுடைய ரத்தம் ஹலால் ஆகிவிட்டது. யார் முஸ்லிம்களின் மீது வால் ஓங்குவானோ அவனுடைய ரத்தம் ஹலால் ஆகிவிட்டது. கிளர்ச்சிக்கும் புரட்சி என்ற பெயருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒற்றுமை, பணிந்து செல்லுதல், அடங்கி போகுதல், இதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் சொல்கிறது, கடமையாக்குகிறது. எப்போது முஸ்லிம்களுடைய காரியம் ஒன்றுபட்டு விட்டதோ அதற்கு பிறகு இன்னொருவர் தன்னை அமீர் என்று டிக்ளேர் செய்தால் இவரை வெட்டிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் எதை பார்க்கிறோம், நாடியிருந்தால் என்ன செய்திருக்கலாம், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்பினார்கள் என்று தெரியாது. அவர் வருகிறார் அந்த படைக்கு அமீராக, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படைக்கு அமீராக அனுப்பினார்கள், உங்களை வழிநடத்தும்படி சொன்னார்கள், நீங்கள் எனக்கு கீழ் இருக்க வேண்டும். அபூபக்கர் நாடி இருந்தால் என்ன செய்திருக்கலாம், இல்லை எனக்கு உதவிக்காகத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறார்கள், நீ எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அங்கே போட்டி செய்திருக்கலாம். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய நோக்கம் என்ன, நான் அமீரா நீ அமீரா என்பது கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்ன, அல்லாஹுடைய கலிமா ஓங்க வேண்டும், அல்லாஹுடைய தீனுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது நான் அமீராக இருந்து நடக்குமே ஆனால் அதற்கும் நான் தயார். நான் மஅமூராக சாதாரண சிப்பந்தியாக இருந்து நடக்குமே ஆனால் அதற்கும் நான் தயார். மனதில எந்த விதமான சஞ்சலமும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. காரணம் லில்லாஹியத், அல்லாஹுவிற்கு என்று அவர்களுடைய அந்த மனப்பக்குவம் இருந்த காரணத்தால். இந்த நிகழ்விலே இன்னொரு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை வழிநடத்தி செல்வதற்கு அழைத்து செல்வதற்காக யாருக்காவது பாதைகளை பற்றி ஒரு நல்ல அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எங்கே மறைந்து எங்கே நாம் எந்த வழியாக சென்றால் எதிரிகள் நம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கேட்கிறார்கள். அங்கே ராஃபிஅ இப்னு அம்ர் என்று ஒருவரும் அந்த போரிலே கலந்து கொள்கிறார். இவர் யாராக இருந்தார்? முன்பு வழிப்பெறி கொள்ளையராக இருந்தார். தன்னம் தனியாக வெளியேறுவார் தன்னுடைய வாகனத்திலே. எங்கேயாவது கூட்டத்தார்கள் பயணிகள் வியாபார கூட்டம் சென்றால் அவர்களை தாக்கி பொருள்களை அபகரித்துக் கொண்டு ஓடி ஒளிந்து மறைந்து விடுவதுதான் இவருடைய வேலை. ஆகவே இவருக்குத்தான் இந்த பாலைவன பாதைகள் எல்லாம் அத்துப்படியாக இருக்கும். எனவே இவரை பாதைக்கு அமீராக ஆக்கி விடுவோம் என்று ஆக்குகிறார்கள். போர் முடிகிறது. இந்த ராஃபி இப்னு அம்ர் பார்க்கிறார்கள். இவர் சொல்கிறார், அந்த கூட்டத்திலே நான் அபூபக்கரை அடையாளம் கண்டேன். அடையாளம் கண்டேன் என்றால் இவர் தான் அபூபக்கர் என்று கிடையாது, இந்த கூட்டத்திலேயே அதிகமான கல்விமான் இவராகத்தான் இருக்கும் என்று நான் தெரிந்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிட்டாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபதலன் மின் அல்லாஹ் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். சஹாபாக்களுடைய அடையாளங்களை அவர்களுடைய முகத்திலிருந்து பார்க்கலாம், சஜிதாவினுடைய அடையாளங்களை கொண்டு பார்க்கலாம். இந்த கூட்டத்திலேயே முதிர்ந்தவர், கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர், சிறந்த ஞானம் படைத்தவர் என்று அந்த ராஃபி இப்னு அம்ர் யாரை அடையாளம் காணுகிறார்? அபூபக்கரை அடையாளம் காணுகிறார். நாம் என்ன புரிகிறோம்? ஒரு சாதாரண மனிதர் கூட கண்ணியப்படுத்தும் அளவுக்கு அபூபக்கருடைய முகத்திலே கல்வியும் அந்த தெளிவான அந்த அறிவும் இறை அச்சமும் ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால், சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது யாரிடத்திலிருந்து? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பெற்றிருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிலே சிறந்தவர்கள் யார்? அவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு அதிகமாக வரும். அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு அதிகமாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன். சூரா தௌபாவுடைய வசனம், நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் இருங்கள். தாபிஈன்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள், அபூபக்கர் உமர். உண்மையாளர்கள் என்றால் யார்? அபூபக்கர் உமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள், இக்தது பில்லதைனி மின் பஅதி அபூபக்ரின் வ உமர், எனக்கு பின்னால் அபூபக்கர் உமருடைய வழியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று. ஒரு பெண் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அடுத்த ஆண்டு வரும்பொழுது, அடுத்த முறை வரும்பொழுது உங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய இல்லை என்றால் யாரிடத்திலே சென்று கேள்வி கேட்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரிடத்திலே சென்று கேட்பீராக என்று. அந்த சஹாபி ராஃபி இப்னு அம்ர் அவர்கள் அபூபக்கரை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், அபூபக்கரே உமக்கு ஏதாவது மார்க்க கல்வியானம் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள், ஆனால் ரொம்ப நீளமாக விரிவாக சொல்லாதீர்கள், என்னால் அவ்வளவு விரிவாக மனனம் வைத்துக் கொள்ள முடியாது. அவருடைய தொழில் எப்படி இருந்துச்சு? முன்னாடி கல்வியில் ஈடுபட்டதாக இல்லை. எனக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு சுருக்கமாக டக்கு டக்குன்னு ஏதாவது வார்த்தையை சொல்லுங்க, நான் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு நான் அமலை பார்த்துக்கிறேன். பல சஹாபாக்களுடைய இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அமலில் இருந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு எப்படி 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுட்டா, என்ன இவ்வளவு சுருக்கமாக பேசிட்டு விட்டுட்டீங்களே. சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம் எப்படி? அமலில் இருந்த ஆர்வம், சுருக்கமாக கேட்போம் அதிகமாக அமல் செய்வோம். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சரிப்பா, உன்னுடைய விரலில் உன்னுடைய கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. இது உனக்கு ஞாபகமாக இருக்குமா இல்லையா? ஓகே, என்ன? முதலாவதாக ஷஹாதா சொல், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இரண்டாவதாக தொழுகையை நிறுத்து. மூன்றாவது ஜகாத்து கொடு, உனக்கு செல்வம் இருக்குமேனால் காபாவை ஹஜ்ஜு செய்வாயாக, ரமதானிலே நோன்பு நோற்பாயாக. இந்த 5 கடமைகளை சொல்கிறாங்க. கேட்குறாங்க, ஹல் ஹஃபிழ்த்த, உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சா? இது செயல்முறையில் விளக்கி கொடுப்பது. யார் இதை நமக்கு படித்துக் கொடுக்கிறார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாரால் ஒரு விஷயத்தை மனப்பாடம் செய்ய முடியவில்லை அல்லது வயதிலே மூத்தவர்கள் என்று இருக்குமோ, அவர்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை புரிய வைப்பது என்பதை இங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதைத்தான் இன்றைய கல்வித்துறையிலே ஆக்ஷன் மூலமாக கற்பிப்பது என்று சொல்கிறார்கள். பாடி லாங்குவேஜ், என்னங்க, உங்களுடைய உடல் அசைவுகளால் உங்களுடைய செயல்முறைகளால் ஒன்றை புரிய வைப்பது. அப்ப ஒரு விஷயத்தை மனப்பாடம் செய்யணும், முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, இரண்டாவது தொழு, மூன்றாவது ஹஜ் செய், நான்காவது நோன்பு வை, ஜகாத்து கொடு என்று வாய் ரீதியாக சொல்லாம அந்த பார்ப்போம். உன்னுடைய கையில் அஞ்சு விரல் இருக்குல்ல, இந்த முதல் விரல் இதுக்கு நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஞாபகம் வச்சுக்க வைத்துக்கிட்டியா, ரெண்டாவது விரல் இதுக்கு தொழுகையை ஞாபகம் வச்சுக்க, மூணாவது விரல் ஜகாத்து ஞாபகம் வச்சுக்க, நான்காவது இதுக்கு ஹஜ் ஞாபகம் வச்சுக்க, ஐந்தாவது இதுக்கு நோம்பு ஞாபகம் வச்சுக்க. என்ன ஆயிடுது இப்ப அவருக்கு? அப்ப அஞ்சு விரல் இதுக்கு ஷஹாதா, அடுத்து தொழுக. எப்படி அவர்களுக்கு எளிமைப்படுத்தி காட்டுகின்றார்கள்? சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எங்க போய் படிச்சாங்க? சஹாபாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சாங்களா? ஏதாவது அவங்க பிஎட் பண்ணாங்களா? டீச்சர் ட்ரைனிங் போனாங்களா? எல்லாம் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. எல்லாம் எங்க இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வளமையில இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒதுவுடைய வசனம் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்ன செய்தார்கள்? அந்த வசனங்களை ஓதி காட்டிட்டு எல்லாரும் போய் வீட்டுல போய் ஒழு செஞ்சுக்கன்னு சொன்னாங்களா? பாத்திரத்தை எடுத்து வந்து ஒழு செய்து காட்டுகிறார்கள். அங்கே வசனம் ஓதப்படுகிறது, ஒழு செய்து காட்டப்படுகிறது, செயல்முறை பதிவாகி விடுகிறது. உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களிடத்துல கேட்கிறாங்க மக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நாம் லெக்சர் கொடுக்கறத போல, பயான் செய்வதை போல ஒரு பெரிய பயான செயல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. فَدَعَا بِوَضُوءٍ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வரவழைத்தார்கள். கலீஃபாங்க, இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி ஒரு காரியத்தை மக்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறதுக்கு நம்மெல்லாம் பலர் வெக்கப்படுவாங்க. என்னங்க மதிப்பு குறைஞ்சு போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பப்ளிக்கா வந்து தொழுகிறதுக்கே வரமாட்டாங்க, பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா ஜமாத்தோட வந்து உட்கார மாட்டாங்க. எங்க மதிப்பு போயிடுமே, கெத்து போயிடுமே. அப்ப நம்மள சாதாரணமா நினைச்சிட்டாங்கன்னா நமக்குள்ள அந்த கண்ணியமெல்லாம் போயிடுமே. அல்லாஹ் அக்பர். கலீஃபா அவர்கிட்ட கேட்கிறாங்க, சாதாரண மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ரசூல்லா எப்படி ஒழு செஞ்சாங்கன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு முஅல்லிம் கலீஃபாவாக இருக்கிறார், அதே சமயத்திலே ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராக, அதே சமயத்திலே ஒரு தாயாக. அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள், இதுதான் அந்த கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்கின்ற பாடம். என்ன செஞ்சாங்க, ஒழுவை கொண்டு வந்து வந்து மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து அழகான முறையில் ஒழு செஞ்சுட்டு இப்படித்தான் என்னுடைய ஹபீபை பார்த்தேன் ஒழு செய்ததாக, இதுதான் ரசூலுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழு என்று செயல் ரீதியாக செய்து காட்டி விட்டு செல்கிறார்கள். பதியுமா இல்லையா? அது போலதான் தொழுகையை பற்றி எடுத்துக்கொண்டால் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, பல சஹாபாக்களை பார்க்கிறோம். தொழுகை என்று சொன்னால் மணிக்கணக்கில் தொழுகையை பற்றி அவங்க பயன் செய்யல, என்ன செய்தார்கள், தொழுது காட்டினார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இருந்தது என்று செய்து காட்டினார்கள். கைர் அடுத்து வாங்க, அவர்கிட்ட கேட்கிறார், ஹல் ஹஃபில்த, இது உனக்கு மனப்பாடம் ஆயிருச்சா? இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை கேட்கிறோம். ஒரு பேச்சாளராக இருப்பவர், ஒரு ஆசிரியராக இருப்பவர், ஒரு அழைப்பாளராக இருப்பவர், அவருடைய மண்டையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. உனக்கு புரிஞ்சிச்சு புரியல, உனக்கு ஞாபகம் இருக்குது இல்லை, விளங்கியது விளங்கலை, அதை பற்றிலாம் எனக்கு என்ன, எனக்கு கொடுத்த அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் எனக்கு என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னா மொத்தத்தை உனக்கு முன்னாடி கொட்டிட்டு போயிடுறது. அப்படி அல்ல, என்ன சொல்கிறாங்க அபூபக்கர், ஹல் ஹஃபில்த, இது உனக்கு புரிஞ்சிச்சா? அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்டாக சொல்லணும், செயல்முறையாக சொல்லணும், சொன்னதுக்கு பிறகு மாணவர்கிட்ட கேட்கணும், உனக்கு புரிஞ்சிச்சாப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மர்சாக்களில் கேட்டிருந்தா ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சான்னு கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பலவீனத்தை பார்க்கலாம் முடியுமா? அதே போல் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்குது. கல்வி ரொம்ப கல்வி நிறுவனங்கள் என்ன, எனக்கு என்ன, என் கடமை, எனக்கு சம்பளம், மாதம் முடிஞ்சா தேதி முடிஞ்சா என்னங்க சம்பளம், நீ புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காமல் போ, பாஸ் ஆகு ஃபெயில் ஆகு, அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை. ஆகவேதான் இதற்கு மாற்றமாக எந்த கல்வி நிறுவனத்திலே மாணவர்களை பற்றி தனி அக்கறை எடுக்கப்படுகிறதோ, தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனை பற்றி தனியாக அக்கறை எடுக்கப்படுகிறதோ அந்த கல்வி நிறுவனங்கள் தான் எப்படி வருது, டாப்பா வருது. டாப்பா வர்றதா இருந்தால் அதுக்கு என்ன தேவை, தனி கவனம் தேவை. அதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த ராஃபி இப்னு அம்ர் அவர்களுக்கு சும்மா இந்த அஞ்சு விஷயத்தை தான் சொன்னாங்க. இதை சொல்லிட்டு ஹல் ஹஃபில்த, இது உனக்கு மனப்பாடம் ஆயிருச்சா, ஆயிருச்சுன்னா சொல்லு, நான் அடுத்ததை சொல்றேன். அவர் எப்போது ஆமா எனக்கு ஆயிருச்சுன்னு சொன்னாரோ அடுத்து போறாங்க. அப்போ ஒன்று புரியாதவரை, மனப்பாடம் ஆகாதவரை அடுத்ததை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை. இப்போ சில பேர் கேட்பாங்க, இப்படி பார்த்தா எந்த காலத்திலங்க படித்து முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து போகணும்னு சொன்னால் எந்த காலத்தில் படித்து கொடுக்கறது? அப்படித்தான் செய்தாக வேண்டும். நீங்கள் ஆயிரம் பக்கங்களை படிப்பதை, படித்து மறப்பதை விட, அல்லது புரியாமல் படிப்பதை விட, ஒரு பக்கத்தை புரிந்து படித்து மனப்பாடம் செய்வது சிறந்ததா இல்லையா? ஆயிரம் பக்கம் படிக்கிறீங்க, ஒன்றுமே வழங்கலை, புரியவும் இல்லை, அல்லது புரிஞ்சிச்சு ஆனா அதுல இருந்து எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, எல்லாமே காத்துல போயிருச்சு, அது சிறந்ததா? அல்லது ஒரு பக்கத்தை புரிந்து படித்து அதை நினைவில் வைத்து அதன்படி செயல்படுவது சிறந்ததா? இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள். அடுத்து கேட்கிறாங்க, இன்னொன்னு சொல்றேன், அமீராக ஆகணும்னு ஆசைப்படாத, எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க. அப்போ அவர் கேட்குறாரு ராஃபி அபின் அம்மர், எப்பா அந்த தலைமைத்துவம்லாம் அது உங்களுக்கு உள்ளதப்பா, அதாவது குறைஷிகளுக்கு உள்ளது, நாங்கள்லாம் சாதாரண மக்கள். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் அங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது. அல்லாஹ் தலைமைத்துவத்துக்கு என்று ஒரு குடும்பங்களை, ஒரு உயர்வுகளை, ஒரு பரம்பரையை வைத்திருக்கிறான். அதில் போய் எல்லாரும் போட்டி போட முடியாது, போட்டி போட்டால் கச்சடாவாக போயிடும். இன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜனநாயகம் ஓட்டெடுப்பு என்ற பெயரிலே எப்போது உலகத்திலே ஒரு முறை யூதர்களாலோ கிறிஸ்தவர்களாலோ அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்னைக்கு நாசமா போச்சு எல்லாமே. என்னங்க ரவுடிகள், கொலைகாரன், கொள்ளைகாரன், குணங்களிலே கெட்ட பழக்கங்களுக்கு குடிகொண்டவன் எல்லாம் இன்று என்ன ஆகிவிடுகிறார்கள்? இந்த ஓட்டெடுப்புகளால் தலைவராக ஆகிவிடுகிறார்கள். அடுத்து பார்க்கிறோம் சமுதாயம் சந்திக்கின்ற அந்த மாபெரும் சீரழிவை. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த ஜனநாயகங்கிற பேரில், ஓட்டுங்கிற பேரில் பொருள் சேதம், எவ்வளவு பெரிய பொருள் சேதம், உயிர் சேதம், நேரங்கள் வீணடிப்பு, தகுதியற்றவர்கள், மிகப்பெரிய கிரிமினல்கள் தங்களுடைய அந்த பலத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வது, அதற்கு பிறகு என்ன நடப்பது? சமூக நன்மைகள் மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு முற்றிலுமாக நாடுகளும் சமூகங்களும் சீர்குலைக்கப்படுவதைத்தான் இந்த ஜனநாயகத்தின் ரிசல்ட்டாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப தேவை. உலகத்தில் எவ்வளவு பெரிய நாடுங்கிறான், வல்லரசு நாடுங்கிறான், உலகத்துக்கே டெமோக்ராசியை நாங்கள் கற்றுக் கொடுப்போம்னு சொல்கிறான், கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு வர்றான், அவன் நாட்டில் நடக்கிற அநியாயத்தை பாருங்க, எலெக்ஷன்கிற பேரில் கேவலமாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த பண்பை ஆரம்பத்திலிருந்து சொல்லிவிட்டார்கள். ஆட்சியாளர்களோடு நீங்கள் போட்டி போடாதீர்கள். யாருக்கு அல்லாஹ் அந்த ஆட்சியை கொடுத்து வருகிறானோ அப்படியே அதை தங்க விடுங்கள். அவர் அடுத்து யாரை நியமிப்பாரோ, அல்லது அவருடைய உசராக்கள் மந்திரிகள் அடுத்து யாரை நியமிப்பார்களோ அவர்கள்தான் மன்னராகவோ ஆட்சியாளராகவோ இருக்க வேண்டுமே தவிர, எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற ஒரு முறை இஸ்லாமிய மார்க்கத்திலே, இறை ஷரியாவிலே இருந்தது கிடையாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள், அதற்கு பிறகு யார் மன்னரானார்கள்? சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் மன்னரானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள், அங்கே முஸ்லிம்களுடைய தலைவர்கள் ஒன்று கூடி அபூபக்கரை ஹலீஃபாவாக ஆக்கினார்கள், மன்னராக ஆக்கினார்கள், அரசராக ஆக்கினார்கள், அமீராக ஆக்கினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். இந்த நிலையில் தங்க மக்களை விட நமக்குத்தான் இந்த மக்களுக்கு யாரை அமீராக ஆக்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று அபூபக்கர் நினைக்கிறார். உமரை அமீராக ஆக்கிவிட்டு மரணிக்கிறார்கள், அதுவும் நமக்கு பாடம் படிப்பினை. எனவேதான் அபூபக்கருடைய வழியை பின்பற்றுங்கள் என்று ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? உங்களுக்கு நான் என்னுடைய வழிமுறையை விட்டு செல்கிறேன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழிமுறையை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. எந்த விஷயங்களிலே? ஆட்சி முறை, அதிகாரம், அரசியல் சட்டங்கள் எப்படி நடத்துவது? ஏன் தொழுகையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்களே, ஜகாத்தை தான் சொல்லிவிட்டார்களே, அதற்கு அடுத்து ஒரு அபூபக்கர் தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹிடமிருந்து, குர்ஆனிலிருந்து எத்துணையோ அரசியல் சம்பந்தமான ஆட்சி சம்பந்தமான சட்டங்களை நுணுக்கங்களை அபூபக்கர் உமர் புரிந்தது போன்று நாம் புரிந்திருக்க முடியாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. அப்ப அதுவும் பார்க்கிறோம். உமர் என்ன செய்கிறார்கள், தான் மரணிக்கும் போது 6 பேரை ஷூராவாக ஆக்கினார்கள். அந்த 6 பேர் 3 பேர் 3 பேர் என்று சமமாக பிரிந்துவிட்டால், அங்கே ஒருவரை சேர்த்து நீங்கள் 4 ஆகிவிட்டால், அதிகமானவர்களுடைய அபிப்பிராயத்தின்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின்படி தன்னுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமரை அங்கே வைக்கிறார்கள். இவருக்கு நீங்கள் ஆட்சி கொடுக்க கூடாது, இவரை நீங்கள் அமீராக்க கூடாது, ஆனால் ஷூராவிலே சரிசமமாக பிரிந்துவிட்டால் அங்கே கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக அப்துல்லாஹை பயன்படுத்தலாம் என்று கூறி 6 சஹாபாக்களை ஷூராவாக ஆக்கிவிட்டு, இந்த 6 பேர் சேர்ந்து யாரை அமீராக்குவார்களோ அவர்கள் தான் அமீராக இருப்பது என்று முடிவு செய்துவிட்டு செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு ஒழுக்க முறையை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கின்றார்கள், லா துஅம்மரன்ன அல ஸினைன், நீயா போய் 2 பேருக்கு நான் அமீராக இருப்பேன் என்று தேடாதே. அப்ப அவர் சொல்றாரு, வஹல் தகூனு லிம்ரது இல்லா ஃபீக்கும் அஹ்லல் மதர், ஆட்சி அதிகாரம் என்பது உங்களுக்கு சொந்தமானதே, நாங்க ஏன் போய் அதில் போட்டி போட போறோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்பை குறிக்கிறது? அதற்காக எல்லாரும் நானும் அமீராகி பார்ப்பேன், நானும் அதிகாரியாகி பார்ப்பேன், எனக்கும் கொஞ்சம் கையில் அதிகாரம் வந்து பார்க்கணும் என்று தேடுவது கூடாது. யார் இந்த அதிகாரத்தை தேடி செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவ மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ஆட்சியை எனக்கு வேண்டும் என்று கேட்பார்களோ அவர்களை நாங்கள் அமீராக ஆக்க மாட்டோம், அவர்களுக்கு நாங்கள் இந்த பொறுப்பை கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த ஹதீஸின் படி இன்றைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல என்ன நடக்குது? இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, இப்ப அடுத்து ஒரு தனிச்சட்டம், இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போடலாமா ஓட்டு போடக்கூடாதாங்கிறது தனிச்சட்டம், அதை நான் பத்தி பேச வரல. அதாவது முஸ்லிம் நாடுகளிலே அங்கே நடக்கின்ற மன்னராட்சி கூடாது, கிறிஸ்தவர்களுடைய ஈதர்களுடைய சட்டங்களை பின்பற்றி ஜனநாயகம் என்ற பெயரிலே ஓட்டெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்று அங்குள்ள சில முட்டாள்களும் இங்குள்ள சில முட்டாள்களும் புரிந்து வைத்திருக்கிறார்களே, அது தவறு என்பதை சொல்ல வருகிறேன். புரியுதா? நல்லா பாதுகாப்பானாக. சில பேர் எடுத்தவன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சவுதியில மன்னர் ஆட்சி நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, அது தப்பாச்சு, எடுத்த எடுப்புல உடனே. அரபு நாடுகள்லாம் என்ன நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி நடக்குது. மன்னர் ஆட்சி எங்க இஸ்லாத்துல இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ரவேலர்களுடைய அந்த நிகழ்வை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபபஅஸ் லனா மலிகன், உசைரிடத்தில் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு மன்னரை அனுப்பும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பீராக. தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அடுத்து சொல்லும் பொழுது, தாலூத்துக்கு அடுத்து யார் மன்னராக ஆனார்கள், தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னராக ஆனார்கள். தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து யார் மன்னரானார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குலஃபாக்களுக்கு பிறகு பனு உமையாவுடைய ஆட்சி, மன்னர்களுடைய ஆட்சி. அடுத்து பனுல் அப்பாஸ், அப்பாசிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆட்சி, மன்னராட்சி. இதெல்லாம் கூடாதுன்னு இருந்தா அன்றைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள், இவர்கள் இருந்து யாராவது ஒருத்தர் ஃபத்வா கொடுத்திருப்பாருல, கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு யசீதை அமீராக ஆக்கிய போது, அப்ப சஹாபாக்கள் இல்ல இருந்தாங்களா இல்லையா, அப்ப தாபிஈன்கள் இல்ல, குர்ஆனை ஹதீஸை நம்மை விட துல்லியமாக புரிந்த இமாம்கள் இல்ல, அப்ப அவங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல புரியாதது இந்த முட்டாளுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, அவர்கள் எல்லாம் முஆவியாவை அங்கீகரித்ததிலே தவறு செய்து விட்டார்கள். யார? சஹாபாக்களை, தாபிஈன்களை, இமாம்களை, அவர்களெல்லாம் மார்க்கத்தில் தவறு பண்ணிட்டாங்க, பிசகிட்டாங்க, நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறோம் பாருங்க. மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சிந்தனை கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு வந்துவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த சிந்தனை இருக்கிறதே, நீங்கள் நினைத்து கொள்ளலாம், இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டது தானே, இதிலே யான் இதிலே நாம் ஏன் ஒரு முடிவெடுக்கக்கூடாது, நாம் ஏன் கலந்து ஒரு சட்டத்தை ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாது? இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த தீனிலே எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அரசியலாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், ஏனைய துறைகளாக இருக்கட்டும், எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அழகிய வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. அடுத்து இவர் சொன்ன உடனே அபூபக்கர் சொல்றாங்க, பாருங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி துல்லியமா கேட்டு வச்சிருந்தாங்க. எப்பா ராஃபி இப்னு அம்ர், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பின்னாடி ஒரு காலம் வரும், பரவும், ஆட்சி அதிகாரம் என்பது பரவும், ஒரு கால் நீயும் கூட அமீராக ஆகலாம், அல்லது உன்னை விட மட்டமானவன் கூட இந்த இமாரத்திற்கு இந்த தலைமைத்துவத்துக்கு போட்டி போடலாம், அந்த அளவு ஒரு நிலைமை வரும். நான் அதனால தான் சொல்றேன், எவ்வளவு தொலைநோக்கு பாருங்கள், எவ்வளவு தூரமாக யூஷிக் அன் தஃப்ஷு ஹத்தா தப்லுகக வமன் ஹுவ தூனக, உனக்கும் உன்னையும் வந்து அடையலாம், ஒரு ஒரு வாய்ப்பு உனக்கு கூட வரலாம் இமாரத் தலைமைத்துவம், அல்லது உன்னை விட தகுதியிலே குறைந்தவர்களுக்கும் வரலாம். இவ்வளவு தூரமா பார்க்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த நபியை அனுப்பினான், அப்போது மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள், பலர் நேர்வழியை விரும்பி வந்தார்கள், பலர் நிர்பந்தத்தில் வந்தார்கள். எப்படி வந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் உள்ளவர்கள். அல்லாஹு அக்பர். ஒருத்தர் இஸ்லாமுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா நீங்க போய் அவரை துருவி துருவி ஆராயாதீங்க, அவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, என்ன பின்னணி இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் ஆராயாதீர்கள். அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு ஒருவரை அமீராக ஆக்கி அவருடைய முன்னிலையில் அந்த மக்கள் தங்களுக்கு மத்தியிலே அநீதிகள் செய்து கொண்டால், அந்த அமீர் அந்த மக்களை கட்டுப்படுத்தி அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கவில்லை என்றால், அந்த மன்னரிடத்தில் அல்லாஹ் பழி வாங்குவான். எவ்வளவு தூரமாக நீதத்தின் அந்த சட்டத்தை புரிந்து வைத்திருந்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், உதாரணம் எப்படி சொல்கிறார்கள், ஏங்க உங்களுடைய ஒரு அண்டை வீட்டுக்காரர், உங்களுடைய ஒரு சகோதரர், உங்களுக்கு பழக்கமான ஒருத்தர், நெருக்கமான ஒருத்தர், அவருடைய ஒரு ஆட்டை, என்னங்க ஒரு ஆடு, அந்த காலத்தில் ஆடுங்கிறது என்ன ஒரு மதிப்பு மிக்க ஒன்றா, ஒரு ஆட்டை இன்னொருவன் திருடி சென்று விட்டாலோ அல்லது பறித்து சென்று விட்டாலோ, அதற்காக நீங்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சண்டை செய்ய வருகிறீர்களே, அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகள் பாழ்படுத்தப்பட்டால் அல்லாஹ் அந்த அண்டை வீட்டுக்காரனுக்கு பின்னால் இருக்கிறான், அவன் உங்களிடத்திலே சண்டை செய்ய வருவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா நீங்க வரீங்கல்ல, அப்ப முஸ்லிம்கள் யார், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்தவர்கள், அவர்களுடைய அந்த பாதுகாப்பை நீங்கள் பங்கப்படுத்தினால் யார் வருவான், அல்லாஹ் வருவான். ஆகவேதான் அநீதி இழைப்பவர்களை அல்லாஹ் ஒரு காலம் விடமாட்டான், தெளிவாக சொல்லிவிட்டான். அநீதி இழைப்பவர்கள் என்ன வேண்டாம், அவர்களின் செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நிச்சயமா அல்லாஹ் பிடிப்பான்.